ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 7ஆம் சூத்திரம். வழங்குபவர் கே சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சுக்கும சரீரம் ஆணவத்திலிருந்து உயிரை காப்பாற்றுவதற்காக உயிருக்கு தரப்பட்டது. ஆணவம் தன் தன்மை கெடும் அளவு வரை, வித்து வறுக்கப்படுகிற வரை, முளைப்பு கெடுகிற வரை. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு ஊமி போனாலும் முளையாதான், அந்த ஊமி போறாரு அதுவரையில் அந்த சூக்கும தேகம் இருக்கும். இறைவனை துய்க்கிற போது சூக்கும தேகம் இருக்காது. ஆனால் இதில் இருக்கிற ரகசியம், 7ஆம் ரூபாவுடைய ரகசியமே அது ஒண்ணுதான். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்மாலு சிவ சங்கராந்தவாதி சிவ சமவாதி ஒரு குரூப் இருக்குது, அதுங்கெல்லாம் என்ன பண்ணுது, இதே கருவி காரணம் அப்பவும் இருக்கும். இவன் என்ன நினைச்சான், தேன் நெல்லிக்காய் மாதிரி நினைச்சிட்டான். அப்படியே இருந்தா நெல்லிக்காய் துவக்குது, தேன்ல போட்டு வச்சோம்னா போட 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 தேன் நெல்லிக்காய் இனிக்குது. அந்த மாதிரி கருவி காரணம் உலகத்தோடு இருக்கிறவர்கள் இந்த பாசத்தன்மை உடையதாக இருக்கிறது, சிவத்தோடு சேர்க்கிற போது சிவத்தன்மை உடையதாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, கருவி காரணத்துக்கே வேலை கிடையாது. கருவி காரணம் என்பது சடத்தால் ஆனது, சடத்தை நுகர்வதற்கு உதவுவது. சிவம் கருவி காரணங்களுக்கு அப்பாற்பட்டது. அவன் யாரு, வாக்கு மனம் கடந்தவன், மனவாசகம் கடந்தான். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமான் உடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை முறையும் பணவன் என செய்த பரிசு அரியேன் பரஞ்சொடரே. பணவன் என செய்த படி அரியேன் பரஞ்சொடரே, என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியன் கண்டையா படிச்சிட்டு இருக்காங்க உயிரிழப்பு இல்லையா. ஆகையினால அவன் மனவாசகம் கடந்தான். பசு ஞானம் பாச ஞானத்தை கடந்தவன். அப்ப அவனை எப்படி துய்ப்பதுன்னு கேட்டா பரிஞானத்தால் தான் அவனை துய்க்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த கருவி இருக்காது. சொல்ல வர செய்தி அதுதான், சூக்கும தேகம் அப்போது அழிந்துவிடும். இறைவனுடைய திருவருள் ஞானத்தை கொண்டு இறைவனுடைய திருவருளை உணரலாம், திருவருளை அழுந்தி அவனை நுகரலாம். பாசஞானத்தை உணர்வதற்கு தான் இதெல்லாம் கருவிகள். அதனாலதான் இறைவன் நம்ம கண்ணுக்கு தென்படுறது கிடையாது. நாம் ஒரு பொருளை சுட்டி காட்டி அவன் தென்பட்டான் என்று சொன்னால், அப்படி நம்மால் காணப்படுகிற இந்த பொருள் நிலையற்ற பொருள், சடப்பொருள், அசித்து பொருள். ஆனா ஒருத்தர் மட்டும் சுட்டி காட்டினார், பெம்மான் இவன் என்றே சுட்டிக்காட்ட முடியாத இறைவனை சுட்டிக்காட்டின ஒரே ஆளு ஞான சம்பந்த பிறந்தான். திருமுறை சிந்தனையாக இருந்தாலும் இப்ப இறைவனை சுட்டிக்காப்ப முழுக்க முழுக்க பார்க்க முடியாது என்பது அர்த்தம் கிடையாது. அற்புத நிலைமைக்காக அது காட்டப்பட்டதே ஒழிய இறைவன் நம்ம கைக்கு எட்டவன் அர்த்தம் வச்சுக்க முடியுமா? அதனால நாம நினைச்சாலும் வருவான் வச்சுக்க முடியுமா? வச்சா நாம தலைவன் ஆகிடுவோம், அவர் நம்ம ஏவலாளன் ஆகிடுவாரு. நான் கூப்பிட்டா இறைவன் வருவார் நிறைய பேர். நான் நினைச்சேன் சாமி எங்க வரவழைப்பேன் பாக்கறியா, இந்த மந்திரம் இந்த பிள்ளி சூனியா ஏவலாம் சொல்ற பாருங்க, இதோ பாரு இப்ப போடுற பாரு, இந்த பாட்டை பாடுற பாரு, இத இந்த பணி கொடுத்தா உடனே சாமி வருது. அது சாமியே கிடையாது, அது சும்மா குட்டி சாமி. சாமி நம்ம சாமி கிடையாது, சிவம்ங்கிற பரம்பொருள் வராது. இது சும்மா அங்கங்க இருக்கக்கூடிய ஏவல் தேவதைகளாக இருக்கக்கூடியது. வேணா இவன் பேச்ச குறிப்பிட்ட காலத்துக்கு கேட்கும், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவனை காலி பண்ணிட்டு போயிடும். இவன் பண்ற பாவன தீவன் எல்லாம் அதுக்கு சேர 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 இவன் அது காலி பண்ணிட்டு போயிடும். ஆகையினால இந்த நிலைமை கொடுக்குது. பதியனுடைய சொரூப இருக்கணும், தடத்த லட்சணம் பார்க்கணும். சரி, பசுவனுடைய தன்மை என்னவாக இருக்கும்? பசுவுக்கு பொதுத்தன்மை கருவி கரணங்களோடு கூடி இருப்பது, சிறப்பு தன்மை அவற்றின் நீங்கி சிவமாய் இருப்பது. இப்ப நமக்கு இருக்கிற தன்மை பொதுத்தன்மை. நம்ம யார்? நம்ம எல்லாரும் சகலர். கலகையோடு கூடியவர்கள், தனு கரண புவன போகம் என்கிற இந்த வாழ்க்கை நிலையை உடையவராக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இது நம்மளுடைய நிரந்தர. இது வந்து நம்ம அறிவை மயக்கிட்டு இருக்கு. அதாவது ஆணவம் என்கிற அழுக்கு நீக்குவதற்காக சட்டையில ஒரு அழுக்கு போட்டு போச்சுன்னா சோப்பு ஒவ்வொரு ஒண்ணுங்கிற வேறு அழுக்குகளை வைத்து தேய்ப்பதை போல, இறைவன் ஆணவம் என்கிற அந்த அழுக்கை மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த மாயை கர்மம் என்கிற இரண்டு அழுக்குகளை தொடர்பு கொடுத்துக்கிறான். அந்த ரெண்டு அழுக்கு இரு, அதாவது வைரத்தை வைரத்தால் அறுத்தல், முள்ளை முள்ளால் எடுத்தல், விஷத்தை விஷத்தால் முறியடித்தல். நாய்க்கடிக்கு மருந்துனா அதே நாய்க்கடி விஷத்துல தயாரிக்கிறான். அந்த மாதிரி அந்த அழுக்கை நீக்குவதற்கு அந்த அழுக்கை போல வேறு ரெண்டு அழுக்குகளை வைத்து அந்த அழுக்கை மட்டுப்படுத்துகிறான். அதனால ஆணவம் கர்மம் மாயை இது மூணுமே மலம்தான். கொஞ்சம் அறிவுடையதாக நமக்கு அந்த மாயை ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கிறது, ஒரு பாச ஞானத்தை கொடுக்கிறது, பதி ஞானத்துக்கு வழிவகுக்கிறது. அதனால அது ஒரு விதத்தில் இருந்தாலும் அதுவும் ஒரு மலை தன்மையில தான், மறைப்பு தன்மையில தான் அடங்கும். ஏன்னா வெளியேறதுக்கு முன்னால ஒரு விளக்கு ஏத்திட்டு போறோம்னு வச்சுக்க, ஏதோ வெளிச்சம் தெரியுதுங்கிறது உண்மை, ஆனா பழக்கம் இல்லாத பாதையில போனா தள்ளி விட்டாலும் விட்டுறான், உட்காந்து இருந்தாலும் உட்காந்து கிடப்பேன், உடனே நம்பி வந்த பாரு பாதையில போகணும்னா பெரிய படத்துல கொண்டு விட்டாலும் போன மாயை. ஏன்னா நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும், அதுதான் மாயை. தொடர்ந்து செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வினை, நல்வினையும் தீவினையுமா காமிக்கிறது. ஆக இந்த உலகியலில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, இது நமக்கு தடத்த லட்சணம், நமக்கு சொரூப லட்சணம். உண்மையான நம்முடைய சுபாவம் என்ன தெரியுமா, இறைவனோட லைப்பது தான். ஒரு காலத்தை அப்ப லைத்து தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன், எப்ப வந்து இந்த ஆணவம் பிடித்ததுன்னு தெரியல. லைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த உயிருக்கு ஆணவமானது நம்மை மட்டுப்படுத்தும்படியாக, கட்டுப்படுத்தும்படியாக இன்பத்தை நுகர விடாமல் தடுத்திருக்கிறது. சார் பதிக்கு பார்த்தோம், பசுவுக்கு பார்த்தோம், பாசத்துக்கு என்ன தன்மை இருக்கிறது? பாசத்துக்கு பொது இயல்பு காரிய ரூபமாய் இருப்பது, சிறப்பு இயல்பு காரணமாய் இருப்பது. பொதுவா வச்சுங்களா இயல்பா சொல்லணும், நம்ம ஒண்ணு சொன்னதான். தங்கத்தினுடைய இயல்பான தன்மை என்ன? மொத்தமா இருக்கிறது. மற்ற பொருளோடு சேரும் போது ஏதாவது கூட கலக்கறைக்கு பாருங்க, அது கலந்து 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 செய்யும் போது ஆரம் ஒட்டி ஆணம் கம்மது மூக்குத்தி நெட்டி சுட்டி என்னமோ வித விதமா மாறுது. ஆக இது காரிய நிலை இருக்கிறது பாருங்க, அது தடத்த லட்சணம். காரண நிலை இருக்குது பாருங்க, அதுதான் சொரூப லட்சணம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும், மூணு பொருளுக்கும் இந்த இரண்டு இரண்டு இயல்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த நூற்பாவை நம்ம யாவையும் சூன்யம் சத்து எதிர். சத்து மீண்டும் சொல்ற சிவசத்து, சிவபெருமானுக்கு முன்னால் பதிப்பொருளுக்கு முன்னால் அதனுடைய சன்னிதானத்தில் எதிர்னா அந்த சன்னிதானத்திலே யாவையும் பாசப்பொருள்கள் யாவும் சூன்யம், அவை விளங்கி தோன்ற மாட்டா. சரி அடுத்தது ஆகலின் சத்தே அறியாது. சத்து என்ன பண்ணுவோம், இவற்றை புதிதாக தெரிந்து கொள்ளாது அல்லது அனுபவிக்க அறியாது. அது என்ன பண்ண போகுது, சொன்ன மாதிரி இறைவன் வந்து எப்போதும் இன்பமயமானவன். ஒரு கேள்வி கேட்கிறார், இல்ல மாணிக்க வாசகன், நீயும் நானும் தொடர்பு கொண்டோம், உன்னால் எனக்கு இன்பம் கிடைச்சது, உன்னால எனக்கு என்ன கிடைச்சது? ரெண்டு பேர் ஒன்னா சந்திச்சான், டேய் நீ ஒரு பிடி அரிசி எடுத்துக்கிட்டு வா, நான் ஒரு பிடி உமி எடுத்துக்கிட்டு வரேன், நாம ரெண்டு பேரும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம். புத்திசாலி உடனே சொன்னான், சாப்பிட பத்தியா, நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா? அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாரு நீ பெற்றதொன்றென்பால், யாரு சிவபெருமான பார்த்து மாணிக்க வாசகர் கேட்கிறார், என்னாலும் உனக்கு என்னையா நன்மை, உன்னால எனக்கு நன்மை. ஆனா இறைவனுக்கு இந்த உலக பொருள் என்றைக்கு அவனுடைய சரீரமாக இருக்கிறது, அவனுடைய வியாபாரத்தன்மையிலே அடங்கி இருக்கிறது, அதனால இந்த பொருள்கள் புதியனவும் கிடையாது, இவற்றால் எந்த நன்மையும். இப்ப நான் ஒரு மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, நண்பர் சொல்ற, நீங்க மோதிரம் போட்டுருக்கீங்க, ஆமா அப்படின்னு சொல்ல, என் மோதிரம் நான் போடுறது எனக்கு தெரியாது ஐயா, இது எந்த கண்ணை வாங்கணும் உனக்கு தெரியுமா, நான் மோதிரம் போட்டுருக்கேன் எனக்கு தெரியாதா சார், உங்களுக்கு விரல எப்படி இருக்குதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் பையனே. அப்ப இறைவனுக்கு அவனை என்ன, அதாவது சகல லோகமும் அவனுடைய சரீரம், சகல லோகமும் அவனுடைய சரீரம், அவன் என்ன புதிதாக இந்த சரீரத்தை பற்றி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இருக்கிறது? எதுவும் இல்லை. அதனாலதான் சத்தே அறியாது, அறியாதுன்னா தெரிந்து கொள்ளாதுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, மேலோட்டமா அர்த்தம் பண்ணக்கூடாது. இறைவனுக்கு உலக பொருள்களை பற்றி ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம், அதை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். என்ன தெரியாது, அறியாதுன்னா அனுபவத்துக்குரிய பொருளாக அது கருதாது. இறைவனுடைய அனுபவத்துக்கு உரியதாக உலக பொருள்கள் கிடையாது, உலக பொருள்களை அவன் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனே ஆனந்த பொருள், இது சடப்பொருள், அது அறிவற்ற பொருள், நிலையற்ற பொருள். இந்த பொருள் அவன் என்ன பண்ண போறான், அவனுக்கு எந்த விதமான இன்பமும் வரப்போறது கிடையாது. சரி அடுத்தது அசத்து, அது பதி, பதி பாசத்தால் எந்த நன்மையும் இன்பமும் எய்தாது. சரிங்க, இந்த பாசம் இருக்கிறதே, இந்த பாசம் அசத்து, அசத்துனா நிலை இல்லாதது, அது ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்கப்படாது. நிலை இல்லாதுன்னு ஏன் சொல்றோம், தோன்றி நின்று கெடுவது எதுவோ அது அசத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னீங்க மூணு உள்ள பொருள் சத்துன்னு சொன்னீங்க, இப்ப என்ன அசத்துன்னு சொல்றீங்களேன்னு ஒரு சந்தேகம். தங்கம் என்பது சத்து, கம்மல்ங்கிறது அசத்து. தங்கங்கிறது சத்து, கமலங்கிறது அசத்து. என்ன கமல் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ரெண்டு வருஷத்துக்கு புது டிசைன் அது மாத்திரீங்க, ரெண்டு நாள்லயே மாத்திரீங்க, அது வேற கதை. ஒரு உதாரணத்துக்காக சொல்றா, உடனே மாறி போகுது, புது புது டிசைன் வராங்க. இதை மாத்திட்டு வேற என்ன செலவானாலும் பரவாயில்லை, வேற கொடுங்க. அதை என்ன பண்றோம், ஒரு 10 வருஷத்துல 20 டிசைனா மாத்தி 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 போடுறோம். அப்ப இந்த உலகம் இருக்குது பாருங்க, நம்முடைய காட்சிக்கெல்லாம் ஐம்பொறிகளுக்கு தென்படும் அனுபவிக்கப்படும் நிலையில இருக்கக்கூடிய இந்த உலகம் அசத்து. ஆனால் அது என்றைக்கும் அழியாத பொருளாக மாயை என்கிற நிலையில் தோன்றுகிறது. ஆகிய அந்த நிலையில் சத்து, மாயை காரண, அதனாலதான் வழக்க சொன்ன மாயை காரண நிலையில் சத்து, காரிய நிலையில் அசத்து. நம்ம உடம்பு இருக்குது பாருங்க, உயிர் சத்து, உடம்பு அசத்து. இது நினைக்குதா? உலகத்துல என்னடா பெருமைன்னாங்க, யாராரோ யாரையோ கேட்டு பார்த்தாங்க, திருவள்ளுவர் கிட்ட போய் கேட்டாங்க, எல்லாம் சொல்றீங்களா இதை பத்தி சொல்லுங்கன்னு. அவர் யோசனை பண்ணி பார்த்தா, உலகத்துல எது பெருமை? இமயம் மலை பெருமையா? அது இந்தியாவுக்கு தான். உலகத்துக்கு என்ன பெருமை, என்ன பெருமை, என்ன பெருமை? யோசிச்சு யோசிச்சு பாருங்க. நேற்றுக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லைங்கிறதா பெருமைன்ட்டு. நெருணல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நிலையாமைதான் உலகத்துக்கு பெருமை. சுடுகாடு ஒண்ணுதான் நிலைச்சதும்மா, சுடுகாட்டி பிளாட் போட்டு வைக்கலாம், அதுதான் சுடுகாடு ஒண்ணு. சுடுகாடு குறியீட்டுக்காக சொன்ன, எல்லா பொருளும் அழியும், அந்த அந்த மாற்றத்துக்குரியதாக எல்லா பொருளும் அமையும், அந்த எல்லாம் மாறுங்கிற குறிப்புக்காக, எல்லாத்துக்கும் அழிவுன்ற குறிப்புக்காக சுடுகாடு. அதனால இறைவன் அங்கதான் இருக்கிறான், எல்லாம் மாறுந்தான், நான் மட்டும் மாறமாட்டான்னு சுடுகாட்டு நடிக்கிறான். சாம்பளம் பூசிக்கிட்டு அவன் நிக்கிறது காரணம் அதுதான், சங்கார காரணம், மகா சங்கார காரணமாக அவன் இருப்பதற்கு அதான் காரணம். எல்லாம் அழியும், நான் மட்டும் அழிய மாட்டேன். அவர் கூட்டங்கிற மாலையெல்லாம் என்னதான் கேட்டது, நமக்கே தெரியும். 100 கோடி பரமர்கள் வந்தினார், 6 கோடி நாரண ராங்கணி, 7 கங்கை மணலின் ஈச இந்திரன், ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே, அதுதான் அடையாளம். அந்த எல்லா பொருளும் அழியும். ஆகையினால அசத்து என்றால் இத்த உலகங்கள், எல்லா உலகமும் எடுத்துங்க. நீங்க என்னென்ன கணக்கு போடுறீங்களோ நீங்க படிச்சிருப்பீங்களா, 6 அத்துவான்னு படிச்சிருப்பீங்களே, தத்துவம் புவனம் கலை வண்ணம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, 225 ஏதோ கணக்கு வச்சுங்க. எத்தனை உலகமும் அசத்து. இலது என்ன, இலது அறிவிலது, சிந்திக்கும் திறன் இல்லது, புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லது, அது அசத்து, நிலையற்றது, அதே நேரத்தில் அறிவற்றது. இதுதான் சிவபெருமான் எதிரில் வந்தாலும் அது ஒன்றும் விளங்காது. அதனால அது என்ன பண்ண போகுது, அனுபவிக்க போகுது, அதுக்கும் அறிவு கிடையாது. அசத்து இயலது அறியாது, இறைவனை அனுபவிக்க அதுக்கு தெரியாது, இறை அனுபவத்தில் கிடைக்க தெரியாது. ஆகையினால பாசமாகிய உலகத்தால் சிவன் எதையும் அனுபவிக்கப் போவதில்லை. சிவனாகிய இன்பத்தை, சிவத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பாசத்துக்கு இல்லை. மொத்தம் 3 பொருள், பதி பசுவால எனக்கு பயன் இல்லப்பா, பாசம் பதினால எனக்கு பயன் இல்லப்பா. எந்த பொருளும் யாருக்கும் பயன் இல்லை, என்ன பண்றது? 3வது ஒரு பொருள் இருக்குது பசு, இவங்க ரெண்டு பேராலையும் எனக்கு பயன் உண்டு. 3வது ஒரு பொருள் தெரிவிக்கு. அப்ப நீ யாருப்பா, நீ சித்தா? சித்து தான் கிடைக்கும், சித்து அசித்தை அறியாது, ஆனா இதுக்கு அசித்தை அனுபவிக்குது. அசித்தான் உலகம், சித்து தான் இறைவன் இல்லைங்களா? சித்து தான் மறுபடியும் சொல்றேன், சத்து சித்துக்கு ரெண்டு வார்த்தை மாறி மாறி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், குழப்பம் அடைய வேணாம். சத்து என்றால் உள்ள பொருள், அசத்து என்றால் நிலையில்லாத பொருள், சித்து என்றால் அறிவுடைய பொருள், அசித்து என்றால் அறிவு இல்லாத பொருள். உலகத்தில் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம், அசத்துன்னு சொல்லலாம், அசித்துன்னு சொல்லலாம், குழப்பம் அடைய வேணாம். அறிவும் கிடையாது, நினைவேறும் கிடையாது. இறைவன் அறிவே வடிவமானவன், நினைவேறே வடிவமானவன். அவன் சத்து, அவன் சித்து, இது அசித்து அசத்து, அதாவது குழப்பம் அடையவான். சத்து அசத்தை அறியாது. அப்ப நீ யாரியா, நீ இந்த ரெண்டு வகையில நீ எந்த வகை? 3வது ஒரு பொருள் இருக்கு இல்லையா, பதிங்கிற சித்து சத்து பாசத்தை அனுபவிக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் உயிரே இங்க வா, நீ இதுவா அதுவா, இந்த ரெண்டு ரகத்தில் நீ யார்? நீ சத்தா இருந்தா இங்க வா. உடனே சொல்லுது, சத்து அசத்தை அனுபவிக்காது, நானோ அசத்தை அனுபவிப்பேன். கண்ணை கேட்டு உண்டு உயிர்ந்து உட்கு நம்ம அனுபவிக்கிறோமா? நான் இந்த லிஸ்ட்ல வரமாட்டேங்க. சரி, உனக்கு போய் அங்க போடலாமா? அசித்து அல்லது அசத்து இறைவனை அறியாது, அனுபவிக்காது. ஆனா அதையும் அனுபவிப்பங்க. என்னையா நீ மூணாவது ஆளா, நீ அந்த கணக்குல வரமாட்டியா? நீ சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, ஆனால் சத்தை சேர்ந்து அதையும் அனுபவிக்கிற, அசத்தை சேர்ந்து அதையும் அனுபவிக்கிற. அப்போ உனக்கு ஒரு பேர் இருக்கும், நீ சதசத்து. சத்தை கூடி சத்தாகவும் அசத்தை கூடி அசத்தாகவும் இருக்கிறது, அதனால சதசத்து. ஆனா மேலோட இன்னொரு அர்த்தம் சொல்றேன், அது ஒத்து நினைக்கிற பெரிய ஒத்துக்குவாங்க. சதசத்து நமக்கு ஏன் பேருன்னா, இன்னொரு ஒருத்தர் சொல்றான், உள்ள இருக்கிறது சத்து, வெளியில் இருக்கிறது அசத்து. அப்ப ரெண்டையும் கூட சத்து கூட்டலாம், அசத்து சதசத்து. இது ஒரு யோசனை, புரிஞ்சு வரதே இல்லையா? சத்தை அனுபவிக்கிற சத்தாகவும், சத்தை அனுபவிக்கும் போது சத்தாகவும், அசத்தை அனுபவிக்கும் போது அசத்தாகவும் இருக்கக்கூடிய நீ சதசத்துன்னு பெரியவங்க சொல்றாங்க. சரிதான், சத்தும் அசத்தும் ஆகிய ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் பேர் வச்சாரு பாருங்க, இரு திறன் அறிவுள்ளது. சத்தை அனுபவிக்கும் அறிவும் அசத்தை அனுபவிக்கக்கூடிய அறிவும் கொண்டது எது? இரண்டும் அல்லாத ஆன்மா, பதியும் அல்லாத, பாசமும் அல்லாத, பசு என்று சொல்லப்படுகிற ஆன்மா. இது அது அனுபவிக்காது, அது இது அனுபவிக்காது, மூணாவது இருக்கிற பொருள் இதையும் அனுபவிக்கும் அதையும் அனுபவிக்கும். சுருக்கமா வேற எளிமையா சொல்றனே ஒரு கேள்வி ஒண்ணு, பகல் உண்ணான் பருத்திருப்பான், பகல் உண்ணான் பருத்திருப்பான் அவன் இரவில் இரவு முழுக்க உண்டிருக்கான், இரவில் உண்பவனாக இருக்க வேண்டும், சாப்பிட அவன் என்ன சொன்ன பகல் உண்ணால் பருத்திருப்பான், இரவில் உண்டிருப்பான். அதுக்கு பார்த்தா பாரிசேட அளவு, ஒன்றை சொன்ன வழி இன்னொரு பெறப்படும். இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு அணி மோதுனா இந்தியா வென்றது என்ற வழி, பாகிஸ்தான் தோற்றது. இதுக்கு ஆராய்ச்சி வேணுமா? தேவையில்லையே. ரெண்டு அணி மோதிக்கிச்சு, ஒரு அணி வென்றதுனா ஒரு அணி தோற்றது, அதுக்கு பேர் பாரிசடாது. பசு பதி பாசத்தை அறியாது, பாசம் பதியை அறியாது அப்படின்னும் போது நெஞ்சி இருக்கக்கூடிய அதுதான் பாரிசடாது. எது? அந்த உயிர். ரெண்டையும் அறியும். சரி, இதுவரை நீங்க எடுத்ததும் சூட்சும லட்சணத்தை சொன்னா என்ன? சூக்கும லட்சணத்தை சொல்லாம, அதாவது சொரூப லட்சணத்தை சொல்லாம ஏன் தடத்த லட்சணம் சொல்லி சொல்கிறார்கள்? ஒரு கேள்வி. உன்னுடைய சுய சொரூபத்தை நேரடியா சொல்லாம இல்ல, அவன் கூட பூனா இப்படி இருப்பான், இவன் கூட ஓட்டுனா இப்படி இருப்பான், இவன் இப்படிப்பட்டவன். ஏன்னா வாழ்க்கையே அடுத்தவங்கூட கூடி வாழறதுதான் வாழ்க்கை, தனியே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. இன்னொன்னு, பொது செய்தியை சொல்லிதான் சிறப்பு செய்தியை சொல்லுங்க. இப்ப இங்க இருந்து ஒருத்தர் வெளியூருக்கு போறாரு, வெளியூருக்கு போறாருன்னா விசாரிக்கிற பொழுது என்ன பண்ணுவாரு? நீ என்ன ஊருப்பா? நான் தமிழ்நாடு கண்வர். எங்க வெளிநாட்டுக்கு போனா தமிழ்நாடு வரும். தமிழ்நாட்டிலே வேற ஒரு பகுதிக்கு போனா நான் சென்னை. சென்னை பகுதிக்கு போனா நான் விழுப்புரம். விழுப்புரத்துக்கு போனா நான் திருவண்ணாமலை. ஒரு ஊரை பெரிய ஊரை சொல்லிட்டுதான் சின்ன ஊரை சொல்லணும், எடுத்தது சின்ன ஊரை சொல்லிட்டு வந்தா ஒன்னும் அப்படி ஒன்னு தெரியலீங்களே அப்படிமா. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக பெரிய ஊரை சொல்லி சின்ன ஊரை சொல்றது. அருந்ததிக்கு பார்த்தவங்க சொல்றாங்களே, வசிஷ்டர் அருந்ததி சொல்லக்கூடிய ரெண்டு நட்சத்திரமும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியது பெரிய நட்சத்திரத்தை காட்டி அத தெரியுதா? இன்னும் ஒத்து பாரு, அது பார்த்து சின்னதா ஒண்ணு தெரியுதா? ரெண்டாவது கேள்வி. ஆமா ஆமா, தெரியுற மாதிரி தெரியுது. தெரியும் தெரியும் தெரியும். பெருசை காட்டி சின்னதை புரிய வைக்கிறதுக்கு பாரு, தோல அருந்ததி நியாயம். அந்த மாதிரி பொது லட்சணத்தை சொல்லி, அதாவது தடத்த லட்சணத்தை சொல்லி சொரூப லட்சணத்தை சொல்வது என்பது தோல அருந்ததி நியாயம். பெரிய பொருளை சொல்லி பிறகு சின்ன பொருளை புரிய வைக்கும். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அர்த்தம் தெரியும், கலைச்சொற்களுக்கு அர்த்தம் தெரியும். நிறைய கலைச்சொற்களுக்கு அர்த்தம் தெரியாது. சித்தர்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, இந்த சித்த மருத்துவத்தில் எழுதியிருப்பாங்க. ஒருத்தர் எழுதியிருந்தானா இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு கேட்கிற போது இரு குரங்கின் கையெடுத்து தேயின்னு எழுதியிருந்தானா? இரு குரங்கின் கையெடுத்து தேயா, இந்த நோய்க்கு தான் மருந்தா. ரெண்டு குரங்கு பிடிச்சுன்னு வரும், ரெண்டு குரங்கு கையும் தேய்க்கிறதா, ரெண்டு குரங்கு கையும் நம்ம கைய தேய்க்கிறதா, இரு குரங்கின் கையெடுத்து தேய். ஒன்னும் புரியல, மண்டை வச்சுக்கிறான். ஏன்னா பார்த்தா குரங்குக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, முசு. முசுகுத்த சக்கரவர்த்தின் முசு. ஒரு குரங்கு முசு, ரெண்டு குரங்கு முசு முசு, ரெண்டு குரங்கின் கை முசு முசு கை. முசு முசுக்கு என்ன எழுதி வச்சா, இரு குரங்கின் கையெடுத்து தேயும். இந்த கொடுமை எங்க போய் சொல்றது அப்புறம் எப்படி புரியும்? ஒண்ணும் கிடையாது. தேர் குடிச்சா கீழே தேர் குடிச்சுன்னா பாசல கிடக்கிற தொங்கு செடி புரிஞ்சு விட்டா போதும், சரியா போடும். இந்த ரகசியத்தை சொல்லுவாங்களா, தம்பி சொன்னா பலிக்காது. தேர் கடிக்கிற ரகசியம் அப்பாவுக்கு தெரியும், பிள்ளை சொல்ல மாட்டா, கடிச்சா சொல்லுடா, நான் வந்து கிள்ளி போடுறேன், வாசல் ஏறணும், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தேவரேன் அப்படி போய் அங்க கீழே கிடக்கும், அதுக்கு கொண்டாந்து புரிஞ்சு விட்டுருவாங்க. ரகசியத்தை சொல்லாமலே போட்டாங்க நிறைய பெரியவர்கள் இந்த கலைச்சொற்கள்லாம். அதுக்காக சொல்றேன், இந்த சில கலைச்சொற்கள்லாம் பார்த்தா என்னமோ பயமுறுத்துறமா ஒண்ணுமே கிடையாது, சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா அது ஒரு இலக்கியம் சார்ந்த நிலையில அதை கலைச்சொற்களாக அவை கருதப்படும். ஆகையினால இரு திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா, பாரி சேட அளவைன்னு ஒண்ணு சொன்னேன், தூள அருந்ததி நியாயம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். இப்படி இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு, உலகை உணர்ந்து கொள்வதற்கு ஆற்றல் படைத்ததாக மூன்றாவது ஒரு பொருள் இருக்கிறது. ஏன்னா ஒரு பொருள் எதுக்குமே உதவணும்னா அந்த பொருள் இருந்து என்ன பிரயோஜனம் கேட்பீங்க, என்ன பிரயோஜனம் கேட்கறது உங்களுக்கு எப்பயுமே உண்டு. அதனாலதான் ஞானசம்பந்த பாட்டு, இந்த பத்து பாட்டை படிச்சா என்ன பண்ணணும் கேள்வி கேட்டாலும் கேட்பான் நம்மால். உடனே திருக்கடைக்காப்பு, இன்னார் எழுதுனா, இன்னாரை பத்தி எழுதுனா, இந்த பாடல படிச்சா திரு நெறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தீர்தல் எளிதாமே. ஓ அப்படிங்களா, சரிங்க. அப்புறம் படிக்கலாம், படிச்சா என்ன பிரயோஜனம் கேள்வி கேட்கறான். கற்றதனா ஆய பயன் என்ன கேள்வி, நாம படிச்சது பயன் வாளறிவன் நற்றால் தொழாரன். நம்ம மத்த டிகிரி எல்லாம் வேஸ்ட், நாம படிச்சோட பயன் இறைவனை வணங்கணும். வாளறிவன் தூய அறிவு, நாமளும் தூய அறிவு பெறணும். நம்ம கிட்ட வாளறிவு கிடையாது, கொஞ்சம் அழுக்கு அறிவு இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் நீக்கிட்டு அவனை போலவே நம்ம மாறணுன்றதுனாலதான் அவனை வணங்கி கொண்டிருக்கோம். ஆகையினால அதை சொல்லக்கூடிய நிலையிலே அந்த நுண்பாவனுடைய பகுதி அமையக்கூடிய நிலையை பார்க்கணும். ஆக மூன்று அடிகளாக இருந்தாலும் மூன்று அடிகளுக்கும் நுணுக்கமான அர்த்தம் இருக்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நூற்பா எதை சொல்லுகிறதுன்னு கேட்டா, என்னுடைய உட்பொருள் இரண்டு பொருள்களையும் அனுபவிக்க தகுதியுடையது மூன்றாவதாகிய பொருள். பதியையும் பாசத்தையும் அனுபவிக்க தகுதியுடைய பொருள் பசு. சாதனத்துக்கு உரியது பசு, சாதித்திற்கு உரியது பசு. சாதனம்னா கருவி, சாதித்தல்னா அதை அனுபவிக்கிறது, அதுக்குரியது பசு. இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள், நம்ம படிக்க படிக்க அதுல உள்ள இதுல இருந்து என்னென்னலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கங்கள்லாம் நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூற்பாவை மூன்று பிரிவாக பிரிக்கிறார் சாமி. அவங்க விளக்கம் கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, வைகண்டாரை மூன்று பிரிவாக பிரிக்கிறார். மொத்தம் இருக்கிறது மூணு வரி. வீட்டுல மூணு பசங்க, மூணு பையன், வீட்டுல மூணு தோசை போட்டிருக்கு. பெரிய பையன் கொஞ்சம் பசியோட இருக்கிறான், அவன் ஒன்றரை தோசை எடுத்துக்கிட்டான். ரெண்டாவது பையன் கொஞ்சம் மந்தமா இருக்குது, எனக்கு சும்மா சரிய இருக்கிறத கொடுங்க, அவனுக்கு அரை தோசை. சின்ன பையன் நார்மலா இருக்கிறான், அவனுக்கு மூணு தோசை. இப்ப மூணு பேருக்கு தோசையை பங்கிட்டோமா, பெரிய பையனுக்கு ஒன்றரை தோசை, ரெண்டாவது பையனுக்கு அரை தோசை, மூணாவது பையனுக்கு ஒரு தோசை. இதுதான் இந்த மூணு அதிகாரம். முத அதிகாரம் பாருங்க, ஒன்றரை வரி, ஒன்றரை அடி. யாவையும் சூனியம் சத்து எதிராகவின் சத்தே அறியாது, ஒன்றரை தோசை. இது முதல் அதிகாரம், மறக்கவே கூடாது. அடுத்து ரெண்டாவது அதிகாரம் மீதி இருக்குது பாருங்க, அசத்து இயலது அறியாது, அது ரெண்டாவது. மூணாவது மூணாவது இறுதியான அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இந்த மூளையை இப்படியும் சொல்லலாம், பதியின் இலக்கணம் முதல் ஒன்றை, பாசத்தின் இலக்கணம் ரெண்டாவது, பசுவின் இலக்கணம் மூணாவது. சொல்லாமா, பதியை பத்தி சொல்றது ஒன்றை, நல்லதோ கேட்டது அவருடைய தம்பியை சொல்றது ஒன்றை, மீதி இருக்கிற பாசம் பசுவுக்கு ஒரு அடி முழுக்க கொடுக்க, கடைசி அடி பசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கிறோம். இப்ப மூன்று அதிகரணங்களை சிந்திக்கிறோம். அதிகரணம் என்றால் பகுதி, என்னென்னமோ ஏதோ இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடாது. அதிகரணம் என்றால் பகுதி, மறக்காதீங்க பகுதி. முதல் அதிகாரத்துக்கு வரும், பிரபஞ்சம் இறைவனால் அறியப்படாது. அதே செய்தியை தான் சொல்றாங்க, ஆனா என்ன பண்றாங்க, என்னென்ன சந்தேகம் வரும், எதிராளிகள் எப்படி மறுப்பார்கள், அதற்கு சமாதானம் சொல்வது எப்படி, அதுக்குதான் மேற்கோள் ஏது சான்று இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம முதல்ல அடிப்படை செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டதுக்கு மதிப்புடைய விளக்கம் பார்க்கணும். பிரபஞ்சம் இறைவனால் அறியப்படாது, மீண்டும் சொல்றேன், உலகம் இறைவனால் தெரிந்து கொள்ளப்படாது, உலகம் இறைவனால் துய்க்கப்படாது. பிரபஞ்சம் பேரை பாருங்க, பிரபஞ்சம் பஞ்சம் என்றால் விரிவுன்னு அர்த்தம். பஞ்சம்னா பஞ்சகாலம் சொல்லுவாங்க, நீங்க அஞ்சுன்னு சொல்லுவாங்க, பஞ்ச பாண்டவர் பஞ்சம்னா அய்யோ ரொம்ப சாப்பாட்டுக்கே வருமே, அது பஞ்சம் வந்து போச்சு, தாது வருஷத்தையே பஞ்சம் வாங்க. அது இது என்னங்க புதுசா கேட்டா, பஞ்சம் என்றால் விரிவு, விரிந்தது, விரிந்தது. பஞ்ச பாத்திரம் சொல்றாங்க இல்லையா, வாய் விரிந்த பாத்திரத்துக்கு பேரு, விளிம்பு விரிந்த பாத்திரத்துக்கு பேர் பஞ்ச பாத்திரம். பிறன்னா நன்றாக, சிறப்பாக, பெரிதாக. சில சொல்லு நன்றுன்னா ரொம்ப அதிகம் அர்த்தம், நன்றுன்னா அதிகம் அர்த்தம், பிறந்தாலும் அதே அர்த்தம் தான். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் இன்பமே. ஞான சம்பந்தர் விருத்தாசத்திர திருமுதுகுன்ற பெருமானை பாடுறாரு. நன்றும்னா பெரிதும்னு அர்த்தம். எப்படிப்பா ஊர்ல எப்படி நல்ல மழை விளைச்சல், எப்படிப்பா நல்ல விளைச்சல், என்ன நேரத்தில் வழுக்கி விழுந்துட்டியாம, நல்ல அடி, நல்ல மழை, நல்ல விளைச்சல், விழுந்துட்டியாம, நல்ல அடி, மிகுதியான பலத்த அடின்னு அர்த்தம், வேற ஒண்ணு கிடையாது. நன்றுன்னா மிகுதி, அதே மாதிரி பிறன்னா சிறப்பாக, பெரிதாக. அப்ப பிரபஞ்சம்னா நன்றாக விரிந்தது, சிறப்பாக விரிந்தது. நமக்கு தெரியும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் தான், இந்த பாம்பு மாத்திரை மாதிரி இருக்கிற அந்த தன்மாத்திரைகள் தான், அதுல கொடுத்தோம்னா அது பாட்டு பச்சு பெருசா வருது பாருங்க. அத மாதிரி இது என்னாவது, இந்த தன்மாத்திரைகள் தான் பஞ்ச பூதங்களாக நீளம் நீர் நெருப்பு காற்று ஆகாஜம் என்று விரிவடைந்திருக்கிறது, உலகமாக விரிவடைந்திருக்கிறது. ஆனால் பிரபஞ்சம் என்ற சொல்லுக்கு நன்றாக விரிந்தது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்ற பிரபஞ்சம் இறைவனால் அறியப்படாது, கடவுளால் சிவபெருமானால் நுகர்வதற்கு உரிய பொருள் கிடையாது. இத பத்தி அவருக்கு கவலை கிடையாது. ஆனா அவர் உடம்பா இருக்கிறது வேற விஷயம், அவர் உடம்பா இருக்கிறது வேற விஷயம், இறைவனுடைய உடம்பாக இருக்கிறது, இருநிலாய் தீயாகி காற்றாகி எல்லாம் இருக்கிறார், அது வேற. இதை நுகரக்கூடிய தேவை அவருக்கு இல்லை, இதை அனுபவிக்க வேண்டிய நெருக்கடி அவசியம் அவருக்கு இல்லை. அது அழகா சொல்றாரு பாருங்க மேற்கோள், ஈண்டு சக்தி நிலத்து அசத்து பிரகாசியாது. பிரகாசித்தல்னா விளங்குதல், நெருப்புக்கு முன்னால அதாவது சூரியனுக்கு முன்னால முன்னாடி சொன்னதான், மெழுகுவத்தி மின்மினி பூச்சி விண்மீன்கள் ஒளிவிடாது வெளிச்சம், வெளிச்சம் இருக்குது, எங்க போயிருக்கு வெளிச்சம், வெளிச்சம் குறைஞ்ச போச்சு, வெளிச்சம் அப்படிதான் இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு முன்னால் இந்த சின்ன சின்ன ஒளிப்பொருளுடைய வெளிச்சம் எடுபடவில்லை. ஆமா சில பேர் நிறைய பேசுவான், நிறைய வாதம் பண்ணுவான், கற்றறிந்தார் கல்வி பெருக்கும் அனைத்தும், கற்று அறியா கல்வி பெருக்கும் அனைத்தும் கற்றறிந்தாருக்கானால் கண்டா காணாமல் போகணுவாங்க. இத வேற ஒரு நடையில சொல்லணும்னா, எழுத்தறியார் கல்வி பெருக்கம் எழுத்தறிவார்கானின் இளையாம், எழுத்தறியார் எழுத்தறிவார் ஆயும் கடவுள் அதிர்சடைமும் கண்டளவில் வீயும் சுரநீர் மிகை. நன்னெறியில ஒரு பாட்டு, கங்கை பெருகி வந்தது, எல்லாரும் அலையடிச்சுட்டு போனாங்க, ஆனா சிவபெருமானுடைய சடையை கண்டதும் கங்கையினுடைய ஆற்றல் எல்லாம் அடங்கி விட்டது, அவருடைய சடா மகுடத்தில் வந்து அடங்கி விட்டது. அந்த மாதிரி அறக்குறை அறிவு படைச்சவன் எல்லாம் எனக்கு தெரியணுமா. உலகத்துல சீவக சிந்தாமணின்னு ஒரு புத்தகம், அதுல ஒரு பாட்டு வரும், புது புதுசா படிக்கிறவன் புதுசா பணக்காரனானவன் அவன தடகால் புரியாம இருப்பான், எப்படி இந்த நெல்லு பால் குடிச்சு வளர்ந்து பாருங்க, மணிக குடிச்சு அப்படியே நிமிந்து நிற்கும், யார் எனக்கு சமம் யாருன்னு. ஆனா அதுவே மொத்தன ஒரு பாடு தலசாஞ்சி இருக்கும், அது மாதிரி அர்ப்பணுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரில கூட குடிப்பான்ற மாதிரி அப்படியே நிமிந்து நிற்கும். அரப்பற படிப்பு அதெல்லாம் நிறைய படிச்சாங்க, என்னாவோ அப்படியே தாழ்ந்து.